அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மாசு கட்டுப்பாட்டு தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் எல். அருள் பிரகாசன் அவர்கள் சூழ்நிலை மாற்றமும் சுற்றுச்சூழல் மாசும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பயனலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் December 2 அனுசரிக்கப்படும் தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் மாசுபாட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நினைவிடுது. அதாவது 1984 போபால் விஷவாயு விபத்தில் உயிரிழந்தவர்களை அஞ்சலி செலுத்துறோம். அந்த நினைவூடுற விதமாக தான் இதை அனுசரிக்கிறோம். இந்த ஆண்டு தூய்மையான மற்றும் பசுமையான வாழ்க்கை முறைகளை தேர்ந்தெடுத்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த தினத்தை அதாவது அனுசரிக்கிறோம். சுத்தமான காற்று, சுத்தமான பூமி, நிலையான வாழ்வை நோக்கி ஒரு படி, அதாவது கிரீன் ஏர், கிரீன் எர்த், எஸ்டேட் டுவேர்ட் சஸ்டைனபிள் லிவிங் அப்படின்ற ஒரு இதான் இந்த வருஷத்துக்கான. பொதுவா வந்து மாசுன்றது என்னன்னா அதுல பல வகை இருக்குங்க. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் அது மாதிரி சொல்லுவாங்க. அதாவது காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, அப்புறம் ஒளி மாசுபாடும் இருக்கு. ஒளி மற்றும் ஒளி லைட்டு, அதுக்கப்புறம் நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கு. பொதுவா இதுல காற்று மாசுபாடு எதனால வரும்னா வெளிமண்டலத்துல தீங்கு விளைவிக்கிற வரையா நம்ம வாயுகளை வெளிவிடுறது. பொதுவா இந்த இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, தொழில்துறை நடவடிக்கைகள், வாகனங்கள், உதைப்படிவ எரிபொருள்களை எரிக்கிறதாலையும், விவசாய நடவடிக்கைகள், அப்புறம் காடழிப்பு, இதனாலலாம் வந்து பாத்தீங்கன்னா காற்று வந்து ஏர் பொல்யூஷன் வருது, காற்று மாசுபடுது. இதுல பாத்தீங்கன்னா இப்போ கார்பன் டை ஆக்சைட், சல்பர் டை ஆக்சைட், நைட்ரஜன் ஆக்சைட், அப்புறம் PM சொல்லுவாங்க, பார்ட்டிகுலர் மேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா துகள்கள் சொல்லுவோம், துகள்கள். அப்புறம் ஓசோன், கார்பன் மோனாக்சைட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீங்கு விளைவிற்கான ஒரு வாயுக்கள். இதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த விஷவாயுகள் வந்து பாத்தீங்கன்னா சுவாச பிரச்சனைகள், அப்புறம் வந்து புகை மூட்டம் வர்றது, அப்புறம் புவி வந்து வெப்பம் வர்றது, குளோபல் வார்மிங் சொல்றாங்கல்ல அது, அப்புறம் ஆசிட் ரெயின், அமில மழை வர்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷனால வர்றது, அது காற்று மாசுபாடுதால வருது. வாட்டர் பொல்யூஷன் இருக்கு அடுத்து, அப்புறம் நீர் மாசுபாடு தான் வந்து வாட்டர் பொல்யூஷன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த ஆறுகள், ஏரிகள், கடல், அப்புறம் நிலத்தடி நீர், இது போன்ற நீர்நிலைகள் வந்து மாசுபடுறதுதான் பொதுவா நம்ம நீர் மாசுபாடுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், தொழிற்சாலையில் வந்து வர வேஸ்ட், அப்புறம் வந்து விவசாய கழிவுகள், பெஸ்டிசைட், ஃபெர்டிலைசர்ஸ், இந்த இது, அது இல்லாம இப்ப சீவேஜ் டிஸ்சார்ஜ் சொல்லுவாங்க, அதாவது என்ன இப்ப வீட்டு கழிவுகள்லாம் வருது இல்ல அது, அப்புறம் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட், இது எல்லாருக்குமே தெரியும். இதனாலலாம் வந்து இதுக்கான சோர்ஸ் சொல்றது, சோர்ஸ்னா இதனால மூலம் இது இதுக்கான காரணத்தாலதான் வந்து வாட்டர் பொல்யூஷன் வருது. இதை நம்ம வந்து இதனால நமக்கான இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் போது லெட், மெர்க்குரின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஹெவி மெட்டல்ஸ் வரும். அப்புறம் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து பாக்டீரியா, வைரஸஸ், இதனால நிறைய நமக்கு வந்து உடல்ல வந்து பாதிப்பு வரும். நமக்கு மட்டும் இல்ல, அந்த நீர்நிலையில இருக்கிற வந்து உயிரினங்கள், அப்புறம் அந்த தண்ணியை குடிக்கிறாங்கல்ல, இப்ப அவங்களுக்கும் அதுல குளிக்கிறதுக்கான சேஃபாவே இருக்காது, ரொம்ப வந்து தீங்கு விளைவிக்கும், நிறைய நோயெல்லாம் நம்ம அதனால வரும். இப்போ அது கெட்டு போன நம்ம அந்த மீன்ல இருக்க பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த ஏரியில, லேக், குளத்துல இருக்கிறதுலாம் ஒரு சில சமயத்துல அந்த இண்டஸ்ட்ரியல் பக்கத்துலாம் செத்து போன மாதிரியா இருக்கு மீன் நிறைய. ஏன்னு பார்த்தா எடுத்து பார்த்தா அந்த ஆராய்ச்சி கிடைப்பாக்கும் பாத்தீங்கன்னா அதுல நிறைய மெர்க்குரி இருக்கும், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது கெமிக்கல் இருக்கும். இது இருக்கிறதால வந்து நமக்கு கெமிக்கல் இருக்கிறதுல அந்த மீன் சாவது இல்லாம அந்த மீன் வந்து நம்ம வெளியில இருக்கிறவங்க எடுத்து சாப்பிடுறாங்கன்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வருது. அது வந்து பாத்தீங்கன்னா பயோ அக்குமுலேஷன் சொல்லுவாங்க, பயோ மேக்னிபிகேஷன், ஒரு விலங்குல இருந்து இன்னொரு விலங்கு, அது வந்து பாத்தீங்கன்னா மேக்னிபிகேஷன். பயோ அக்குமுலேஷன் தான் மீன் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு நிறைய தேங்கி வைக்கிறது பயோ அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. இந்த டேமஸ் வேணா பட் உங்களுக்கு நீர் மாசுபாடுறது வந்து பொதுவா வந்து ஆறு, ஏரி, கடல், இது எல்லாமே உட்பட்டுதான் வரும். நிலத்தடி நீர் முக்காவது பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். நமக்கு தண்ணியோட அருமை எப்ப தெரியும்னா நமக்கு வந்து கடைசி வரையும் நமக்கு தோண்டி தோண்டி தண்ணி இல்லாம வறண்டு போறோம் தெரியுமா, அந்த சமயத்துல தான் நீருடைய அருமை நம்ம எடுத்து பார்க்க முடியும். கடல்ல நம்ம வந்து சுத்தமா தண்ணி இல்லாம பண்ண முடியுமா, பண்ண முடியும். இப்ப அந்த நிலைமையிலதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், குடிக்கிற நீர் எல்லாத்தையும் நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இதனால என்னென்ன வரும்னா, இப்ப சொன்ன மாதிரிதான், நீர்ல இருக்கிற உயிர்கள் மட்டும் இல்ல, மனிதராகி நமக்கும் விலங்குகளுக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்றது, ஒரு சுற்றுச்சூழல் அந்த அமைப்பையே மாறும். இதனால வந்து நோய் வந்து ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு இடத்துக்கு தாய் வந்துட்டே இருக்கும். இது நீர் மாசுபாடுனால வர்றது. அப்புறம் லேண்ட் பொல்யூஷன், நில மாசுபாடு. நில மாசுபாடுன்றது என்னன்னா, மனித நம்மளுடைய ஆக்டிவிட்டி, ஹியூமன் ஆக்டிவிட்டி, மனித நடவடிக்கைகள் வந்து பூமியில வந்து மேற்கொள்ற சிதைவுகள் தான். அதனுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நம்ம டீக்ரேட் பண்றோம், அதை சிதைவுகள் பண்றோம் அந்த இடத்த. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முறையற்ற கழிவுகளை, இதனுடைய சோர்ஸ் பாத்தீங்கன்னா, மூலம் பாத்தீங்கன்னா முறையற்ற கழிவுகளை அகற்றுறது எப்படின்னா, ப்ராப்பரா வந்து நம்ம ஒவ்வொரு இந்த குப்பையில இதுலதான், அதாவது மக்கும் குப்பை, மக்கா குப்பை, அது மாதிரி வந்து நிறைய வந்து பிரிவுகள் இருக்கு. அந்தபடி நம்ம முறையற்ற கழிவுகள் வந்து அகற்றுறது, சும்மா எல்லாத்தையும் குப்பையில தூக்கி போற மாதிரி தூக்கி போட்டு போறோம், பேட்டரி வேஸ்டா தூக்கி போடுறோம். அதனால வந்து நமக்கு அதை பிரிக்கிறதும் ப்ராப்ளமா இருக்கு, லேண்டும் வந்து பொலியூட் ஆகுது, நில மாசுபாடும் அதிகமா வருது, அப்புறம் காடு அழிக்கிறதாலையும் வரும், அப்புறம் சுரங்கம் மைனிங் சொல்லுவாங்க, அந்த சுரங்கத்தால வர அதனாலயும் நிலம் மாசுபடுது. இது தவிர்த்து வந்து எல்லாத்துலயுமே வர மாதிரி வந்து தொழில் எடுத்த நடவடிக்கைகள் தான். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டால நிறைய பொல்யூஷன் வருது, தவிர்க்க முடியாது நம்மளுடைய என்ன சொல்றது, டெவலப்மெண்ட முன்னேற்றத. இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து பொறுப்பா அந்த கழிவுகள் எல்லாம் வந்து என்ன சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும். இல்லைன்னா நம்ம மனித உயிரே வாழ முடியாத அளவுக்கு தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற உலகம். அது இல்லாம நிலப்பரப்பரப்பை வந்து நம்ம கெடுதல் பண்றது, விவசாய ரசாயனங்கள், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பெஸ்டிசைட்ஸ் அது இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா எண்டோசெல்பான்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது பாத்தீங்கன்னா இப்ப பூச்சிக்கொல்லி மாதிரி தான், அதுவும் அதை பேன் பண்ணிட்டாங்க. அந்த கெமிக்கல் பண்ண அடிக்கிறதால மனிதனுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் வரும், நமக்கு இல்லாம நம்ம அடுத்து வர ஜெனரேஷனுக்கும் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். இப்ப ஆக்சுவலா இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறது முக்கியமானது இல்லையா, போபால் கேஸ் கேஜரியால இப்ப வந்து உயிரிழந்தாங்க தெரியுமா, கிட்டத்தட்ட 30,000 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அது திரும்ப நடக்கக்கூடாது, அது ஒரு விழிப்புணர்வா இருக்கணுன்றதுக்கு ஒரு காரணத்துக்காக தான் இந்த நேஷனல் பொல்யூஷன் ப்ரொடெக்ஷன் டே சொல்றாங்க, அது தேசிய மாசு நாள்னு சொல்றது. அந்த காரணத்துக்காக தான் பண்றோம். நம்ம திரும்ப வந்து நம்ம அதை பொல்யூட் பண்ணக்கூடாது இல்ல. இப்ப லேண்ட் பொல்யூஷன், அதாவது பொதுவா நம்ம வந்து என்னன்னா நிலத்தை வந்து பாதுகாக்கணும், விவசாய ரசாயனங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து இண்டோசெல்பான் மாதிரி, அதை வந்து எதெல்லாம் ரொம்ப தீங்கு இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. அது வந்து என்னன்னா விவசாயிகளுக்கும் மக்கள் எல்லாருமே இதை வந்து ஒன்று கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரு பொல்யூஷன் இருக்கு, பிளாஸ்டிக் கழிவுகள், பூச்சிக்கொல்லிகள் சொல்லியிருந்தேன், அப்புறம் ஹசார்டஸ் வேஸ்ட் இருக்கு, ஹெவி மெட்டல்ஸ் அதாவது கன உலோகங்கள், அபாயகரமான கழிவுகள், அப்புறம் குப்பைகள். இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து மாசுபடுது, லேண்ட் பொல்யூஷன் சொல்லுவாங்க. இதனால என்ன மாதிரி தீங்கு விளைவிக்குன்னா, சாயில் இன்ஃபெர்டிலிட்டி சொல்லுவாங்க, மண் மலட்டுத்தன்மை ஆகுறது, லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அதாவது பல்லுயிர் இழப்பு நடக்கிறது, அப்புறம் கண்டமினேஷன் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் அதாவது உணவு பயிர்கள் எல்லாம் வந்து மாசுபடுறது, அதாவது உணவு பயிர்கள் இருக்குல்ல அதுவே வந்து நமக்கு வந்து மாசுபடுதலா இருக்கு. சாதாரண சாப்பாடு தான், அரிசி தான், ஆனா அது வந்து நில மாசுபட்டதுன்னா அதை நம்ம சாப்பிடும் போது நமக்கும் வந்து அது விஷமா தான் இருக்கும், அரிசியா இருக்காது. பொதுவா வந்து அந்த நச்சுப்பொருள்லாம் தன்மையா மாறிடாது, அதனால நமக்கு வந்து உடல்ல ப்ராப்ளம் வரும். சாதாரண சாப்பாடு தான் சாப்பிடறோம், ஆனா வந்து என்னன்னா அரிசி தான், அதுல வந்து கெமிக்கல் இருக்கிறதால நமக்கு வந்து ப்ராப்ளமா வரும். அது பொதுவா வந்து லேண்டு வந்து பொல்யூஷன் சொல்லுவாங்களா, அது அதுக்கான காரணங்கள் இதெல்லாம் அது நடந்தா என்ன மாதிரி இம்பாக்ட் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒலி மாசுபாடு, அதாவது நாய்ஸ் பொல்யூஷன்ன்றது ஒண்ணு இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சூழல சீர்குலைக்கிற வர ஒரு அதிகமான சத்தத்தை தான் நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, இந்த டிராபிக்ல இருக்குல்ல, போக்குவரத்து, தொழில்துறை இயந்திரங்கள், கட்டுமானங்கள், அப்புறம் விமானங்கள், ஒலிபெருக்கி, இந்த லவுட் ஸ்பீக்கர் சொல்றோம்ல, அது இல்லாம ஏர்கிராப்ட், பொழுதுபோக்கான இடங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தமா இருக்கிறது தான் வந்து ஒலி மாசுபாடுன்னு சொல்றோம். இது என்னன்னா, இதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, காது கேளாமை அதிகமா சத்தம் கேட்டா நமக்கு வந்து காது கேட்காம போகும், அப்புறம் தூக்கம் வந்து கலக்கமா இருக்கும், தூக்கம் இன்மை, அப்புறம் மன அழுத்தமா இருக்கும், மன அழுத்தமா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க, ரொம்ப சத்தம் கேட்டுட்டே இருந்தா. வனங்க விலங்குகளுக்கு இது வந்து எதிர்மறையான விலங்கு தான் வரும். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா வனங்களுக்கு சத்தமா போனப்ப காட்டுல ஏதாவது போகும்போது என்னன்னா, அதுக்கும் என்ன சொல்றது, நிம்மதியா தூங்க முடியாது, அதுலயும் வாழ முடியாது. இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மாசுபாடு சொல்லலாம். இந்த லைட் பொல்யூஷன் இருக்கு, ஒலி மாசுபாடு இருக்கு, அப்புறம் வெப்ப மாசுபாடு தெர்மல் பொல்யூஷன் சொல்லுவாங்க, ரேடியேட்டிக் பொல்யூஷன் சொல்லுவாங்க, அதாவது கதிரிக்க மாசுபாடு சொல்லுவாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன் கொண்டு போவோம். பொதுவா வந்து நம்ம ஜென்ரலா நம்ம பாக்குறது என்னன்னா ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, அதுக்கப்புறம் ஒலி மாசுபாடு, அதனால இது நாலுதான் ரொம்ப முக்கியமா பாக்குறது. இப்போ நமக்கு என்னன்னா இப்ப இந்த மாசுபாட்டெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா, அதுக்கு அப்படி முடிஞ்சா என்ன மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் சொல்லுவோம், குறைக்கிறது எப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது, அப்புறம் மீண்டும் பயன்படுத்துறது. ரெடியூஸ்னா குறைக்கணும், ரீயூஸ்னா மீண்டும் பயன்படுத்துறது, அப்ப ரீசைக்கிள்ன்றது மறுசுழற்சி பண்றது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் அடாப்ட் கிளீன் அண்ட் ரினியூவல் எனர்ஜி ரிசோர்ஸ் சொல்லுவாங்க, சுத்தமான எனர்ஜி அதே சமயத்துல திரும்ப உற்பத்தி வருது, ரினியூவல் எனர்ஜி சோர்ஸ், அதாவது இப்ப சன்லைட்ல இருந்து வருது இல்ல அந்த மாதிரி ஒரு சோர்ஸ். அதுக்கப்புறம் அடாப்ட் கிளீன் அண்ட் ரினியூவல் எனர்ஜி ரிசோர்சஸ். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பாலிசி. அதுக்கு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்னா கடுமையான விதிமுறைகள் பண்ணணும், அதே சமயத்துல கொள்கை செயல்பாட்டுலாம் வந்து ரொம்ப வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும். ப்ரொமோட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் யூஸ் பிராக்டிசஸ், அதாவது நிலையான விவசாயம் மற்றும் நில பயன்பாட்டு நடைமுறைகளை ஊக்குவிக்கிறது. அது வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னா வந்து நாமளும் சாப்பிடணும், அதே சமயத்துல நமக்கு அடுத்த இருக்கிற சங்கதியும் வந்து பயன்படுற மாதிரி இருக்கணும், அதுதான் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். நிலையான விவசாயம் அதை கொண்டு வரணும். அப்புறம் லேண்ட் யூஸ் பிராக்டிசஸ், அது நில பயன்பாட்டையும் வந்து அது அதுக்கேத்த மாதிரி பயன்படுத்தணும். ரைஸ் பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன், இதுதான் ரொம்ப முக்கியமானது. விழிப்புணர்வு கொண்டு வரணும், அதாவது பொது விழிப்புணர்வு மற்றும் கல்வி உயர்த்தல், இதுதான் வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான இது. நமக்கு தெரியுன்றதால அப்படியே விட்டுறக்கூடாது, அதை வந்து எப்படின்னா பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லணும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சின்னதுல இருந்தே சொல்லி கொடுக்கறதால தான் பெரிய அளவுக்கு படிச்சுட்டு நான் டாக்டர் ஆகணும், ஏதோ ஒன்னு சொல்றாங்க நான் வக்கீல் ஆகணும், வாட் எவர் எதுவா இருந்தாலும் சரி அதை சொல்லு சொல்லதான் அவங்களுக்கு தெரியும். இது வந்து குப்பையை போடாத, நம்ம அதை சொல்லி வளர்க்கணும், இதை இந்த குப்பை வந்து கரெக்டா குப்பை தொட்டியில தான் போடணும், இதை வெளியில போடக்கூடாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இல்ல பெரியவங்களுக்கும் வந்து சொல்லி வளர்க்கணும், இதெல்லாம் வந்து உடலுக்கு கேடுதலான ஒரு விஷயம் பண்ணாதீங்க அப்படின்றது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு பொது விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். அது இல்லாம எஜுகேஷன் இருக்கணும், அது எப்படி சொல்றேன், ரைஸ் பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன், பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு, அவங்களை வந்து அதை வந்து எஜுகேட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். இந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயம் இருந்தாலே போதுங்க. ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள், அது அடாப்ட் கிளீன் அண்ட் ரினியூவல் எனர்ஜி ரிசோர்சஸ், இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ், ப்ரொமோட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் யூஸ் பிராக்டிசஸ், ரைஸ் பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன், இது ஒரு அஞ்சு பாயிண்ட் இருந்தாலே முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாசுபாட்டுபாடு குறைக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நிலம் நீர் காற்று ஒலி மாசுபாடு அடைவதால் மனிதர்களுக்கு மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படும் நோய்கள் யாவை, அதாவது என்னென்ன நோய்கள் எல்லாம் நமக்கு வந்து வரும். பொதுவாக மனுஷன் மட்டும்தான் பாப்பாங்க, ஆனா மனிதனுக்கு இல்ல, இது விலங்குகளுக்கும் வந்து இந்த பொல்யூஷன் எல்லாம் நிறைய எஃபெக்ட் வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் நிறைய இருக்கும், மூச்சு விட முடியாம போறது அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் சொல்லுவாங்க, அந்த ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி பொல்யூஷனும் வருது. ஏர் பொல்யூஷன் சொல்றாங்க, ஏர் பொல்யூஷன் ரெஸ்பிரேட்டரி மூச்சு சரியா விடாம இருக்கு, இந்த பிஎம் சொல்றாங்க, அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆஸ்மா, குரோனிக் பிராண்டிசிஸ், இந்த மாதிரி நிறைய மூச்சு சம்பந்தமான நோய்களை வந்து கொண்டு வரும். அது இல்லாம கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் இருக்கு, ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வருது, அந்த மாதிரி. இது தவிர்த்து வந்து கேன்சர் இருக்கு, இப்ப எது எடுத்தாலும் கேன்சர் தான், இப்ப லங் கேன்சர், புற்றுநோய், என்னென்னமோ நிறைய, புற்றுநோய் சொல்லலாம், கேன்சர், நிறைய கேன்சர் வருது. சோ அந்த ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரி மனிதர்களுக்கு வருது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் டெத் சொல்லுவாங்க, முழுமையா வந்து பெரிய ஆளாகாம சின்ன வயசுல இறக்குறது, இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு. சரி மனிதனுக்கு மட்டும்தானா, விலங்குகளுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையான்னு பாத்தீங்கன்னா, விலங்குகளுக்கும் அந்த மூச்சு திணறுகளான ப்ராப்ளம்லாம் நிறையவே இருக்கு. அது இருமும், நம்ம யாரும் பாத்துக்க மாட்டோம், மிருகங்களும் இருமும், அந்த காஃபிங் சொல்றோம்ல அது, அப்புறம் நாசல் டிஸ்சார்ஜ் நம்ம மூக்கு சளி வர மாதிரி அதுக்கும் வரும். அது லங் கேன்சர்ல இருந்து எல்லா கேன்சரும் என்ன சொல்றது, இந்த அனிமல்ஸ்க்கும் வந்து உண்டு. அது நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும், நம்ம காட்டுல இருக்கிற அது கொண்டு ஆகாது நினைப்போம், ஆனா அதுக்கும் ப்ராப்ளம் வரும். ரொம்பவும் வந்து காற்றுனால பாதிக்கும் மனிதர்கள் மட்டும் இல்ல, விலங்குகளுக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விலங்குல இன்னொரு ஒரு முக்கியமான இதுவும் இருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி குறையும். அதாவது ஒரு அணி மிருகம் வந்து இப்ப ஒரு அடுத்த ஜெனரேஷன் தலைமுறை உருவாக்குறது தானே, அதுக்கும் வந்து வழி இல்லாம போயிடும். அதனுடைய வளர்ச்சியில இருந்து எல்லாத்தையுமே பாதிக்கும். நீர் பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி அப்படிதான், நீர் மாசுபடுறதால நமக்கு நிறைய என்ன சொல்றது, காலரா, டிசென்ட்ரி, டைபாய், ஹெப்படைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும். வாட்டர் பார்ன் டிசீஸ் சொல்லுவாங்க அதெல்லாம், அதுக்கு தண்ணீர் வழியா வர நோய்கள். அப்புறம் ஹெவி மெட்டல் பாய்சனிங் சொல்லுவாங்க. ஹெவி மெட்டல் இந்த லெட், மெர்குரி, ஆர்சனிக்ன்றது ஒரு முக்கியமான ஒரு இதுதான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியில இருக்கிறதால நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். அது கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், இது இல்லாம கேன்சர் கொண்டு போவோம். நீங்க எந்த ஒரு இது எடுத்தாலும் கடைசியா வந்து கேன்சர்ல தான் போய் முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேன்சர் இருந்துட்டே இருக்கு. லிவர் கேன்சர்ல இருந்து பிளாடர் கேன்சர்லாம் பொதுவா தண்ணி மூலியமா வரதால இருக்கு. ஹெவி மெட்டல்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா மிருகங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, அதுங்களுக்கும் வந்து இந்த மீன், ஆன்டிபயோட்டிக்ஸ் தவிர்க்கிறீங்க, அப்புறம் நிறைய இன்வெர்டிபிரேட்ஸ் பறவைகளுக்கும் வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறவைகள் வந்து நீருக்காக தான் வந்துட்டு இருக்கு, இடம் பெயர்ந்து வர்றது. ஆனா அதுவும் வந்து இப்ப தண்ணி எல்லாம் வந்து சரியா இல்லாம போச்சுன்னா நீருக்கு மாசுபடுறதால டெபினட்டா அதுவும் வந்து அதனுடைய எண்ணிக்கை பாப்புலேஷன் குறையதான் செய்யும், இறந்துடும். அதனுடைய நிறைய டேமேஜ் ஆகும் உடம்புல இருக்கிற ஆர்கன்ல இருந்து, அது உயிர் வாழ்றதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ரீப்ரொடக்ஷன் அந்த ஒரு அடுத்த சந்ததி உருவாக்குறதுக்கு மனிதன் மட்டும் இல்ல மிருகங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வருதான். இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, மலட்டுத்தன்மை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிருகங்களுக்கும் இருக்கு, மிருகங்களுக்கும் இருக்கு. இதனால தண்ணியில இருந்து வரக்கூடிய மாசனால வர்றது இது. அதுக்கப்புறம் வந்து சாயில் பொல்யூஷன் இருக்கு, லேண்ட் பொல்யூஷன் சொல்லுவாங்க. அதுல இருந்து என்னென்னலாம் வந்து நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வருது பாத்தீங்கன்னா, ஃபுட்டு கண்டாமினேஷன். அதாவது சாப்பிடற சாப்பாடே கண்டாமினேஷன் ஆகுறது. இப்ப லேண்ட்ல இருந்து எல்லாமே இருக்கு, லேண்ட் இப்ப இதுவாச்சு மாசுபட்டுன்னா நம்ம சாப்பிடற சாப்பாடே வந்து கண்டிப்பா ப்ராப்ளமா இருக்கும். நமக்கு மட்டும் இல்லைங்க, இந்த பெஸ்டிசைட் எல்லாம் யூஸ் பண்றது நாக்குக்குள்ள எல்லாம் பார்க்கவே முடியாது. இப்பெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது நாக்குக்குள்ளாம். சோ அதனால என்ன, அந்த அளவுக்கு வந்து நம்ம மண் வந்து சீராகி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதே நம்ம எல்லாத்துக்கும் அதை சொல்லலாங்க. எல்லா ஒரு நீராகட்டும், நிலமாகட்டும், காற்றாகட்டும், எதுவா இருந்தாலும் கடைசியா கேன்சர்ன்ற ஒரு விஷயத்துல அந்த அங்கதான் போய் முடியுது. அதாவது பொதுவா அந்த சாயில பாத்தீங்கன்னா நியூரோலஜிக்கல் டிசார்டர் சொல்லுவாங்க, கேன்சர், ஆர்கன் டேமேஜ், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இல்ல ஸ்கின் டிசீசஸ் பாய்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கின் டிசீஸ்னா உடம்புல அது என்ன சரியா சொல்றது, ஸ்கின்ல நிறைய பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுருந்துட்டே இருப்பாங்க. அதனால நிறைய உடம்புலயும் வந்து ஸ்கின்லயும் நிறைய ப்ராப்ளம் வரும் இந்த சாயில் பொல்யூஷன்னால. மனிதனுக்கு மட்டும் இல்ல விலங்குகளுக்கும் இதே மாதிரி கிட்டத்தட்ட அதனுடைய உயிர் வாழ் லேண்ட் போச்சுன்னா அதுக்கு இருக்கிற இடமே இருக்காது. இந்த சாயில் பொல்யூஷனால பார்த்தா அது உயிர் வாழ்றதுக்கான தங்கறதுக்கான இடமும் இருக்காது, ஃபுட்டு இருக்காது, முதல்ல சாப்பாடு இருக்காது, அது தங்கறதுக்கு இடமும் இருக்காது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இடமும் இருக்காது. அது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. மால் நியூட்ரிஷன்னா சரியான வந்து ஒரு சாப்பாடு இந்தந்த சத்துக்கள் இருக்குன்னா அந்த சத்துக்கள் குறைபாடுகள் தான் சாப்பாடு கிடைக்கும். அது கடைசி எங்க போய் முடியும்னா அது அழிந்து போகும். எக்ஸ்டென்ஷன் அனிமல்ஸ் எல்லாமே அது வந்து கண்டிப்பா நடக்கும். நாய் பொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது ஒலி மாசு பாத்தீங்கன்னா நம்ம காதே கேட்காம போயிடும். அதிகமா சவுண்ட் இருக்கிறது, லவுட் ஸ்பீக்கர் வைக்கிறதுல காது கேட்காம போகும். இது நீங்க பாப்பீங்க, இது கார்டியோவாஸ்குலர் ஸ்ட்ரெஸ் அதாவது பாத்தீங்கன்னா ஹார்ட் ரிலேட்டடாவும் வரும். இந்த ப்ராப்ளம் எல்லாம் பொதுவா ரொம்ப சவுண்ட் கேட்கறப்ப அந்த ஹைப்பர் டென்ஷன்ல இருந்து நிறைய ப்ராப்ளம் வரும். ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு, யாரும் கிடைக்கும் சத்து அதிகமா இருக்கிறதுல ஹார்ட் அட்டாக் எப்படி வருமா, டெஃபினட்டா அதுவும் வந்துருக்கு வரும். இது இல்லாம வந்து தூக்கத்தையும் வந்து கிடைக்கும். இப்ப நைட்ல வந்து சும்மா ஸ்பீக்கர் போட்டிருக்கிறது ரொம்ப அதிகமா இருந்தீங்கன்னா அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தூக்கத்துக்கு. இது நமக்கு வந்து மனிதனுக்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து மிருகங்களுக்கும் இதே ஒரு விஷயம் தான் நடக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டுலாம் வந்து நம்ம சவுண்டு வண்டி போ என்ன சொல்றது வாகனங்கள் போறதால ப்ராப்ளம் வரதான் செய்யும். அது நம்ம மிருகங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. அது இப்போ இதனால நிறைய ஒரு அதனுடைய சந்ததிகள் உருவாக்குறதுல இருந்து அது உயிர் வாழ்றதுல இருந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. பேசலாம் நிறைய பேசலாம் கண்ட்ரோல் இது பண்றது பிளாஸ்டிக் பொல்யூஷன்ல இருந்து ரேடியேஷன்ல இருந்து இருக்கு. உலகத்துல மிக அதிகமான மாசு ஏற்படும் நாடு எது, அதுக்கு என்ன காரணம், நம்ம வந்து இப்ப யாரு ரொம்ப பெஸ்ட்ன்னுவாங்க, ஆனா வந்து இப்ப பொல்யூஷன் பண்றதுல எந்த நாடு வந்து ரொம்பவும் அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா, இது இப்ப நானா பண்ணலைங்க, இது பாத்தீங்கன்னா ஒரு சில தகவல் இருந்து எடுக்கிறதுதான். பங்களாதேஷ் தான் அங்க சொல்றாங்க உலகத்துல, பங்களாதேஷ், பாகிஸ்தான், அடுத்து இந்தியா, அப்புறம் ககிஸ்தான் சொல்றாங்க, ககிகிஸ்தான் சொல்றது, அப்புறம் புர்கினா பாசோன்றது, ஈரா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், நேபாள், இதெல்லாம் தரவரிசையில் வருது. மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பங்களாதேஷ் வருது, 79.9 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப் சொல்லுவாங்க. அந்த பொல்யூஷன் ரேட் கண்ட்ரில வந்து அதிகமா இருக்கு. சோ அதிகமா இருக்கிறது எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், அதுக்கடுத்து பாகிஸ்தான், இந்தியா, இப்படிதான் வந்துட்டு இருக்கு. சரி, பங்களாதேஷ்ல வந்து பொல்யூஷன் வந்து 2023 பாத்தீங்கன்னா 79.9 இருக்கு, கியூபிக் மீட்டர் சொல்லுவாங்க, மைக்ரோகிராம் பர் கியூபிக் மீட்டர் ஏர்ல இருக்கிறது. எதனால வந்திருக்கு? பொதுவா பொதுவாக இந்த டிராபிக் இருக்குல்ல, போக்குவரத்து, இதனாலதாங்க நிறைய இருக்கு. அது இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த கட்டுமானம் பண்றதால வருது. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபியூம்ஸ் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியல் ஃபியூம்ஸ்னா அந்த ஆலைகள்ல இருக்கிறதா இருக்கு, அதாவது இண்டஸ்ட்ரி ஃபேக்டரிஸ் சொல்லுவாங்க, என்ன சொல்றது, இண்டஸ்ட்ரியில இருந்து வர வாயுகளால வர்றதுதான். இது இதனாலதான் பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா 79.9 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப் வந்து ஏர் பொல்யூஷனா இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்கு வேணுங்கிறதுல. ஓகே, உலகமா இருக்கு, காரணம் என்ன, பங்களாதேஷ் இருக்கு, காரணம் பார்த்தா டிராபிக், கன்ஸ்ட்ரக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ஃபியூம்ஸ், இது மூணும் முக்கியமா சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் உலகில மிக குறைந்த அல்லது மாசு அடைந்த நாடு எது, ரொம்ப கம்மியா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஓ நான் சொல்லுங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமா அந்த கைட்லைன்ஸ் வழிபடி பொதுவா 5 இருக்கணும். அதாவது பிஎம் சொல்லுவாங்கல்ல, பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 வந்து பாத்தீங்கன்னா 5 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் இருக்கணும். அதுபடி பாத்தீங்கன்னா உலகத்திலேயே 9% சிட்டிஸ் மட்டும்தான் அது வந்து இந்த ஹூ கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுது. அதாவது பிஎம் 2.5 வந்து 5 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 9% சிட்டிஸ் மட்டும்தான் இருக்கு இந்த உலகத்திலேயே. அதை பார்த்துக்கோங்க, அதுல வந்து டாப் டென் பாத்தீங்கன்னா சிறந்த 10 என்னன்னு பாத்தீங்கன்னா 2023 கணக்கெடுப்படி பிரெஞ்சு பாலினேசியா 3.2, அதாவது 3.2 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப் இருக்கு. அதுக்கப்புறம் மௌரிஷியஸ் 3.5 இருக்கு, ஐஸ்லாண்டு 4.0, சைபர், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிரெனிடா, பெர்முடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, போர்ட்டோரிக்கா, எஸ்டோனியா, அப்புறம் பின்லாந்து, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3.2 4.9 வரையும் வருது. இப்போ நீங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற சிட்டி பாத்தீங்களே 3.2 இருக்கு. ஆனா பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா 79.9 இருக்கு. சரி, ஓகே, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு 9% தான் உலகத்திலேயே வந்து சிறந்த ஒரு ஓரளவுக்கு உயிர் வாழறதுக்கு நம்ம அந்த ஊவோட கைட்லைன்ஸ், அதாவது 5 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப்ல இருக்குது 79.9 பங்களாதேஷ் எவ்வளவு அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க, 9% மட்டும்தான் உலகத்துல, 9% சிட்டிஸ் மட்டும்தான் உலகத்துல இருக்குது அந்த கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு இருக்கு, 5 உட்பட்டு இருக்குது. சரி, இப்ப அடுத்து நீங்க இப்ப தற்போது டெல்லியில அதிக அளவு மாசு ஏற்பட காரணம் என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், டெல்லியில இல்லைங்க, எங்க போனாலும் நீங்க வந்து மாசுபடுறது முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் தான், எவ்வளவு எவ்வளவு வாகனங்கள் அதிகமா இருக்கிறதால தான் முக்கியமான காரணம் டிராபிக். அதான் பங்களாதேஷ்ல இருக்கிற காரணமா தான் டிராபிக், வெஹிக்கிள் பொல்யூஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, நிறைய பில்டிங் கட்டிட்டே இருக்கிறதால வர ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேர்னிங் ஆஃப் கிராப் ரெசிடியூ சொல்லுவாங்க, அதாவது இப்ப விவசாயில இருக்கிற மீதி இருக்கிற அந்த கிராப் என்ன பண்ண எரிக்கிறதால வர ப்ராப்ளம். ஒண்ணு வெஹிக்கிளர் எமிஷன், அதாவது வாகனம் வந்து வர வாயுகள், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்னால வர்றது, அப்புறம் பேர்னிங் ஆஃப் அந்த விவசாய, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா அந்த பக்கம் இருக்குன்னா அந்த விவசாயங்கள் அதிகமா இருக்கும், அந்த லேண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது கிளியர் பண்ணுவாங்க, அது சரி பண்றப்பா எரிச்சிருவாங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், ஹார்வெஸ்ட் அந்த அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கதிர்கள் எல்லாத்தையும் வந்து எரிக்கிறதால வர கதிர் தான், அதனுடைய மீதி இருக்கிற மிச்சத்தை வந்து எரிக்கிறதால வர ப்ராப்ளம் வந்து அதுவும் ஒண்ணு, அது ஒரு காரணம். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது, அதாவது இப்ப தொழிற்சாலையிலிருந்து வர கழிவுகள், வாயுகள், அப்புறம் பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல் சொல்லுவாங்க, அது எப்படின்னா அந்த நிலக்கரி நிறைய பயன்பாட்டு எரிக்கிறதால எனர்ஜி, அதாவது மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்கு பயன்படுத்துறதால அந்த அங்கிருந்து வர பக்கத்துல இருந்து வர பவர் பிளான்ட் பாத்தீங்கன்னா அது எரிக்கிறதால அந்த ஏர் பொல்யூஷன் அதிகமா வருது. இப்ப டெல்லியில வர்றது முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா vehicular emission, construction activities, burning of crop residue, industrial emissions, இது இல்லாம பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல் சொல்லுவாங்க, அந்த கார்பன் நிலக்கரியை பயன்படுத்துறது. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா வெதர் அண்ட் ஜியாகிரபிக் கண்டிஷன் சொல்றது. வெதர் நம்மளுடைய என்னது இப்ப சுற்றுச்சூழல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா, காத்து வந்து ஒரு சில இப்ப குளிர்காலத்துல ரொம்ப குளிரா இருக்கும், வெயில் காலத்துல ரொம்ப வெயில் அதிகமா வெப்பம் அதிகமா இருக்கும். அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப காத்து அடிக்கும், இப்ப குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தாழ்வு காத்து வருது இல்ல, லோ விண்ட் ஸ்பீடு, அப்புறம் ஹை ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கிறதுல இது வந்து என்ன பண்ணுனா டெம்பரேச்சர் இன்வெர்ஷன் அப்படின்னா கிராஷ், இந்த பொலியூட்டன் எல்லாத்தையும், அதாவது இந்த தோழல் பொலியூட்டன்னா என்ன சொல்றதுனா இந்த நச்சு பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து மேல போக விடாம கிரவுண்ட் லெவல்ல தரையிலேயே வச்சிருக்கும் விண்டர்ல. அதனால ரொம்ப ஏர் பொல்யூஷன் அதிகமா விண்டர்ல வருது. இதனால என்னன்னா இப்ப ஸ்மாக்னு சொல்லுவாங்கல்ல, விண்டர் ஸ்மாக், டெல்லியில வந்து நிறைய விண்டர் அந்த SMOG ஸ்மாக் சொல்லுவாங்க, டெல்லியில வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் வெஹிக்கல், அதாவது வாகனங்களுடைய எண்ணிக்கையில அதுல இருந்து வர வாயுக்கள் அதிகமா இருக்கிறதாலையும், கட்டிடங்களுடைய அதிகமா பண்றதாலையும், அப்புறம் வந்து இப்ப விவசாயத்துல அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் எரிக்கிறதாலையும், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எமிஷன் சொல்லுவாங்கல்ல ஆலைகள்ல இருந்து வர வாயுகள் அதனாலையும், அதாவது பொதுவா வந்து அந்த PM சொல்லுவாங்க, பார்ட்டிகுலர் மேட்டர், சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல்ஸ் நிலக்கரி எரிக்கிறதால, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அந்த ஜியோகிராபிக் கண்டிஷன் டெல்லியில பாத்தீங்கன்னா குளிர் காலத்துல ரொம்ப குளிரா இருக்கும், வெயில் காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனால அதுவும் நடக்குது. இது டெம்பரேச்சர் இன்வெஷன் சொல்றது, பொலியூஷன் வெளியில போக முடியாம தரமண்டலத்திலே தரையறையிலே வந்து வச்சிருக்குது. கிளைமேட் சேஞ்ச் சொல்லலாம், வேஸ்ட் பர்னிங் சொல்லலாம். சோ டெல்லியில வந்து பொதுவா வந்து அந்த டிராபிக் எடுத்துக்கலாம், டிராபிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்னிங், இதனாலதான் வந்து நம்ம டெல்லியில வந்து ரொம்பவும் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்குன்னா எவ்வளவு இருக்கு, இப்ப PM2.5 63 µg/m³. இப்ப நம்ம பங்களாதேஷ் உலகத்திலேயே அதிகமா இருக்கிற பார்த்தோம், 79.9 µg/m³ இருந்தது. நம்ம டெல்லியில எவ்வளவு இருக்குன்னா 63 µg/m³. பாத்துக்கோங்க. அப்ப நம்ம சரி எவ்வளவு ரேங்கிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல 24வது மோஸ்ட் பொலியூட்டட் சிட்டி, மிகவும் மாசுபட்ட சிட்டியில டெல்லி 24வது இடம் பாத்துக்கோங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் நம்ம இந்தியாவில டெல்லி இருக்குது. இதுக்கு என்னென்ன கருவிகள் இருக்கு, மாசுபாட்டை கட்டுப்படுத்துறதுக்கு கருவிகள் என்னென்னலாம் இருக்கும், அதனுடைய செயல்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர் ஸ்க்ரப்பர் சொல்லுவாங்க. ஏர் ஸ்க்ரப்பர்ன்றது பாத்தீங்கன்னா பொதுவா இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துறது தான், அந்த சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு எல்லாம் வந்து அது கட்டுப்படுத்தும், அதுக்கு பேர் ஸ்க்ரப்பர் சொல்லுவாங்க, ஏர் ஸ்க்ரப்பர்னு. அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர்ஸ் சொல்றது, இதனாலாம் அது பண்றாங்க. அப்புறம் சைக்ளோன் செப்பரேட்டர்ஸ், இந்த டெக்னிக்கல் கேம் மட்டும் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வந்து ஒரு சில டூல்ஸ் அதாவது எக்யூப்மெண்ட், ஏர் ஸ்க்ரப்பர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர், சைக்ளோன் செப்பரேட்டர், கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ஸ், அப்புறம் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஒரு இடத்துல இருந்து இப்ப தண்ணி வர கழிவுகள் எல்லாத்தையும் வந்து அதை என்ன சொல்றதுன்னா இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புறது, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், பில்ட்ரேஷன், இந்த மாதிரி பயாலஜிக்கல் ப்ராசஸ், இது மூலியமா வந்து நம்ம ஒரு 5 முக்கியமான இந்த கருவி வந்து சொல்லலாம், எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம், அதாவது பொல்யூஷன் வந்து கட்டுப்படுறதோ இல்ல கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுற கருவிகள் சொல்லலாம் அது எப்படி. அதுக்கப்புறம் மாசு அடைவதை தவிர்க்கிறது நம்ம கட்டாயம் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் யாவை, பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், பொதுவா வந்து நம்ம வந்து மாசு கட்டுப்படுறதுக்கு என்ன பண்ணணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடியூஸ் வேஸ்ட், ரீசைக்கிள், அது முடிஞ்ச அளவுக்கு குப்பையை வந்து தன்மைப்படுத்துங்க, ரீசைக்கிள், அது பயன்படுத்தி திரும்ப பயன்பட்டு கொண்டு வாங்க. அப்புறம் யூஸ் கிளீன் எனர்ஜி, அது சுத்தமான எனர்ஜில இருந்து பண்ணுங்க, அதாவது எப்படின்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அப்புறம் ஹைட்ரோ பவர் எனர்ஜி, அது நிலக்கரி பயன்படுத்த இல்லாம சூரிய வெப்பத்திலிருந்து பயன்படுற எனர்ஜி யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடாப்ட் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட், சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்னா வந்து இப்ப முடிந்த அளவுக்கு வந்து எப்படின்னா என்ன சொல்றது, நடந்து போற தூரத்துக்கு நடந்தே போங்க, கார்ல போன அவசியமே இல்ல. இப்ப வந்து ஒரு கார் பூல் சொல்லுவாங்க, ரெண்டு பேர் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்கன்னா வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க, வெவ்வேறு வீட்டுல இருப்பாங்க, ஒரு நாள் வந்து ஒருத்தருடைய கார்ல போறதும், இன்னொரு நாள் வந்து இன்னொருத்தருடைய கார்ல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து போறதும், அது பேர் கார் பூல் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாகும், வண்டி கார்ல இருந்து வர வாயுல இருந்து கம்மிப்படுத்தப்படும். சொந்தமா ஒரே வீட்டுல 4 கார் வச்சிருப்பாங்க, அது வச்சு ஆபீஸ் போறதுக்கு காலேஜ் எல்லாம் போறதுக்கு என்ன பண்ணலாம்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் இருக்குல்ல அதை வந்து யூஸ் பண்ணாலே போதும், இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது அது பண்ணலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் கிரீன் பிராக்டிசஸ் சொல்றது. சப்போர்ட்னா பசுமையான வழிகளை வந்து பயன்படுத்துறது, எப்படின்னா மரம் நடுறது, அப்புறம் வந்து தண்ணியை வந்து கன்சர்வ் பண்ணும், ரொம்ப வேஸ்ட் பண்ணாம நீரை வந்து டேப்பை திறந்து பைப்பை திறந்து விட்டுட்டே வந்துருவாங்க. அப்படி இல்லாம ஏன்னா ஒரு இடத்த பைப் சேதம் வந்தாலும் சொல்லணும், அது வந்து அந்த அதிகாரி கிட்ட சொல்லி அதை நிறுத்தணும், நம்மளே முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவையில்லாம ஒரு இடத்த ஃபேன் போடுறதோ லைட் எரியுதோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆஃப் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பசுமை என்ன சொல்றது கிரீன் பிராக்டிஸ் சொல்லுவாங்க. மர நடுறது, தண்ணியை சேமிக்கிறது, எனர்ஜி முடிஞ்ச அளவுக்கு கம்மியா பயன்படுத்துறது, இது மாதிரி பண்ணீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ஒரு 4வது பாயிண்ட் இருக்கு, மாசம் வந்து கட்டுப்பாடுபடுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபாலோ என்வரன்மெண்டல் ரெகுலேஷன்ஸ். ஃபாலோ என்வரன்மெண்ட்னா சொல்ற ரெகுலேஷனா ஃபாலோ பண்ணும். நீங்க வந்து இந்த இடத்த வந்து டெஃபினட்டா என்ன சொல்றது இது பண்ணா இது தப்பு, ஒரு லா இருக்கும். இங்க வந்து நீங்க எச்சு துப்ப கூடாது, உப்ப போடக்கூடாதுன்னு ஒரு ரிலேஷன் போடக்கூடாது. உங்க வண்டியில வந்து இவ்வளவுதான் வந்து இருசக்கர வாகனமோ இந்த புகை வாயு வந்து இவ்வளவுதான் வெளியிட முடியும். அப்படி இருக்குதா நீங்க அதை கண்டிப்பா வந்து அந்த அதை வந்து சீர்படுத்திட்டு தான் நீங்க உங்களுடைய வாகனத்தை பயன்படுத்தணும். அப்படி இல்லைனா பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பயன் பண்ணுவாங்க, உங்களுக்கு அவதானம் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சில சமயத்துல வந்து வண்டியை எடுத்து வாங்கி வச்சுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த என்வரன்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது முடிஞ்ச அளவுக்கு இப்போ எப்படின்னா ரொம்பவும் வந்து அடிக்க நடந்து போற தூரத்துக்கு நடந்து போ என்ன சொல்ற நடந்து போகலாம், அது கார்ல தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு 5 பாயிண்ட் இருக்குங்க, இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணுங்க. இந்த பாயிண்ட் கடைபிடிச்சாலே நம்ம வந்து இந்த பொல்யூஷனை வந்து மாசம் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். சரி, மாசுபாட்டை ஏற்படுத்தினா அரசு நடவடிக்கை மற்றும் தண்டனைகள் என்னென்ன, அவங்க என்னென்னலாம் தண்டனை கொடுப்பாங்க சொல்லிட்டு இருந்தோம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இதெல்லாம் தூக்கி போட்டா நம்ம நம்மளுடைய என்ன சொல்றது முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா அதையும் மீறி நம்ம தப்பு பண்ணா டெஃபினட்டா உள்ள நம்மளை ஜெயில குடிச்சு போடுறதுக்கு நம்ம இருக்கு. அதே சமயத்துல வந்து நம்ம வந்து ஒரு சில என்னன்னா 5000 ரூபாய் பணம் கட்டுறதும் இருக்கும். நீங்க எந்த ஒரு ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா வரி கட்டுறது வரி அதுக்கு என்ன அது பண்றது இருக்கும். அது இல்லாம திரும்ப நம்ம வந்து நம்மளுக்கு ஜெயிலையும் அடைச்சு போடுவாங்க. அதனால அவங்க சொல்ற அரசோட நடவடிக்கைகள் வந்து நம்ம கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும். இது வந்து இப்ப என்னன்னா இந்த போபால் கேஸ்ல நடந்த விபத்துக்காக நம்ம வந்து அனுசரிக்கிற தினமா இது. இதனால வந்து விழிப்புணர்வு கொண்டு வந்து மேலும் அந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த நேஷனல் பொல்யூஷன் டே அப்படின்றது கடைபிடிக்கிறாங்க இந்த வருஷம் இந்த December 2. எனக்கு இப்ப இந்த வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலிக்கே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை சூழ்நிலை மாற்றமும் சுற்றுச்சூழல் மாசம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் எல் அருள் பிரகாசன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.